அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. டிசம்பர் திங்கள் 8 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழ்நாட்டில் பெய்த மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து நிலவும் அதிருப்தி பற்றிய செய்திகள், வெள்ளப் பிரச்சினை காரணமாக சென்னையில் மார்கழி மாதம் நடக்கும் வருடாந்திர இசை கச்சேரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு சென்னை இசை அகாடமியின் தலைவர் என் முரளி அளிக்கும் பதில்.
இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மார்கழி சீசன் ரத்து செய்தால் என்ன முறையில நீங்க இவாளுக்கெல்லாம் உதவி செய்யறீங்கன்னு, நீங்க சும்மா இருக்கிறதுனால அதை ஏதாவது உதவி செய்யறீங்களா? எல்லாத்தையும் நிறுத்த முடியாது இல்லையா?
சவுதியில் இலங்கை பணிப்பெண் கல்லால் அடித்து கொல்லப்பட விதிக்கப்பட்ட தண்டனை விவகாரத்தில் வழக்கை மீண்டும் விசாரிக்க சவுதி அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக இலங்கை அமைச்சர் கூறியிருப்பது பற்றிய செய்தி.
அப்போ தானாபதி காரியாலே இகல நிலதாரின் மெம காந்தாவ ஹமுனா ஹிரகிதட்ட கிஹில்லா.
இலங்கையின் அரசு பள்ளிகளில் சீருடைகள் மாற்றம் குறித்த செய்திகள், பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் குடியேறிகளுக்கு எதிராக சவால் விடும் ஆரவார பேச்சுக்கள் சிறிய அகதிகளை அமெரிக்காவுக்குள் குடியேற்றும் திட்டத்தை எதிர்மறையாக பாதிப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளர்களில் ஒருவரான டொனால்டு டிரம்ப் முஸ்லிம்களை அமெரிக்காவுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருப்பதை பற்றி எதிர்வினையாற்றியிருக்கும் ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பின் பேச்சாளர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். டொனால்டு டிரம்பின் இந்த கருத்தும் அவரை போன்ற மற்ற பல அமெரிக்க ஆளுநர்களின் கருத்துக்களும் மிக முக்கியமான மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை கடுமையாக பாதிப்பதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களும் டிரம்பின் இந்த கருத்துக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தனது சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை தான் தொடர்ந்தும் வலியுறுத்துவதாக இன்று விடியற்காலை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தெரிவித்திருக்கிறார்.
சிரியாவில் மோதல்கள் ஆரம்பித்த 4.5 ஆண்டுகளில் முதல் தடவையாக அந்த நாட்டின் அரசாங்க எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவில் கூடுகின்றனர். அதிபர் அசாத்தை பதவி அகற்றும் நோக்கில் சண்டையிட்டு வரும் பல்வேறு தரப்புகள் இதில் கலந்து கொள்கின்றனர். சிரியாவில் அரசாங்கத்துடன் சமாதான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஒன்று சேர்ந்து பேரம் பேசுவதற்கான கூட்டணியொன்றை அமைப்பது ரியாத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தின் நோக்கமாகும். ஃப்ரீ சிரியன் ஆமி குழுவில் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற உட்பிரிவுகளும் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற சக்திமிக்க இஸ்லாமியவாத குழுக்களும் வேறு சிலருக்கும் இந்த ரியாத் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சிரியாவின் குர்த் தரப்பு இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படாத நிலையில் அவர்கள் தனியொரு கூட்டத்தை நடத்துகின்றனர்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் இந்த வருட ஆரம்பத்தில் கைப்பற்றப்பட்ட ரமாதி நகரின் முக்கிய மாவட்டத்தை அந்நாட்டு அரச படையினர் மீள கைப்பற்றியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகரின் தென்மேற்கில் உள்ள டமின் என்ற நகரை அரச படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈராக்கிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரமாதியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை அரச படையினர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் ஆரம்பித்தனர். அங்கு தாக்குதல்கள் நடத்தப்படவுள்ளமையினால் குடியிருப்பாளர்களை அங்கிருந்து வெளியேறும்படியும் அறிவிக்கப்பட்டது. ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்திற்கு மேற்கே சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அன்பார் பிராந்தியத்தில் ரமாதி நகர் அமைந்துள்ளது. இது இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கோட்டையாகவும் இருந்தது. ரமாதியை மீள கைப்பற்றியுள்ளமையானது அரசு படையினருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது.
பாரிஸ் பட்டக்ளான் அரங்கத்தின் ஈகிள் ஆஃப் டெத் மெட்டல் என்ற அமெரிக்க இசைக்குழு இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த போது அந்த அரங்கம் இஸ்லாமியவாத கடும்போக்குவாதிகளினால் தாக்கப்பட்டிருந்தது. தாக்குதல் இடம்பெற்று ஒரு மாதமாகும் நிலையில் அந்த இசைக்குழு பட்டக்ளான் அரங்கத்திற்கு சென்றுள்ளனர். சம்பவத்தில் கொல்லப்பட்ட 90 பேருக்கு மலர்களையும் மடல்களையும் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தாக்குதல் இடம்பெற்றது முதல் திங்கட்கிழமை முதல் முறையாக யூடியூபுடன் இணைந்து பாரிஸில் மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள நாட்டின் பிரதான விமான நிலையத்தில் சொந்தம் கோரப்படாமல் இருக்கின்ற 3 விமானங்களின் உரிமையாளர்கள் அல்லது உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடந்து வருகின்றன. இந்த போயிங் 747 ரக விமானங்கள் 14 நாட்களுக்குள் எடுத்துச் செல்லப்படாவிட்டால் அவற்றை விற்றுவிடுவதற்கு அல்லது அழித்து விடுவதற்கு அதிகாரிகளுக்கு உரிமம் உள்ளது.
சீன தலைநகரில் காற்று மாசடைவதை குறைக்கும் முயற்சியின் பகுதியாக பீஜிங்கில் உள்ள பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் கட்டட நிர்மாண தளங்கள் ஆகியன மூடப்பட்டுள்ளன. நகரத்தின் வாகனங்களில் அரைவாசி வீதிகளில் அனுமதிக்கப்படவில்லை. காற்று மாசடைவதை கட்டுப்படுத்துவதற்கான எச்சரிக்கை வியாழக்கிழமை வரை அமலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கரி சக்தி நிலையங்கள் காற்றின் ஈரப்பதன் மற்றும் குளிர்கால நிலை ஆகியனவே பனிப்புகைக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.
இன்றைய செய்தியில் முதலில் இந்திய குறிப்புகள். சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் மழை காரணமாக வழக்கமாக சென்னையில் மார்கழி மாதம் நடக்கும் இசை கச்சேரி சீசனை இந்த வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அசாதாரண நிலை கருதி ரத்து செய்ய வேண்டும் என்று பிரபல இசைக்கலைஞரான மும்பை ஜெயஸ்ரீ தனது இணையதளத்தில் கருத்து தெரிவித்திருந்திருக்கிறார். இதுகுறித்து சென்னையின் பிரபல இசை சபாக்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றன. இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னையில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த மார்கழி மாத இசை விழா என்பது கொண்டாட்ட விழாவாக இல்லாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அர்ப்பணிப்பு நிகழ்வாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தி மியூசிக் அகாடமி, நாரத கான சபா, ஸ்ரீ கிருஷ்ண கான சபா உள்ளிட்ட சென்னையின் முக்கிய கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் சபாக்கள் ஒன்றாக விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சபாக்கள் மூலமாக சென்னை, கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு கட்ட உதவிகளை செய்திடவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. பிரபல கர்நாடக இசை கலைஞரான பாம்பே ஜெயஸ்ரீ இதே விவகாரம் தொடர்பாக அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் கூறுகையில், இசை திருவிழா நடத்தப்பட வேண்டிய நேரம் இதுவல்ல என்று தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இரவும் பகலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமயத்தில் சென்னையை சாதாரண நிலைக்கு மீட்கும் முயற்சிக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவர துவங்கியுள்ள சூழலில்தான் சென்னையில் கர்நாடக இசை கச்சேரிகளை நடத்தும் சபாக்களும் விழா ரத்து இல்லை என்ற தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளன.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். இசை கச்சேரி சீசனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து சபாக்களின் நிலைப்பாட்டை பற்றி சென்னையின் முக்கிய சபாக்களில் ஒன்றான சென்னை மியூசிக் அகாடமியின் தலைவர் என் முரளி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என்ன என்றால், சென்னையில் இந்த மழையும் வெள்ளங்களும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. இவ்வளவு கடுமையானது,
ரொம்ப ஒரு முன்னுதாரணம் இல்லாம ஒரு
அன்பிரசிடென்டடாக இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் அது வருத்தம் தெரிவித்து கொள்கிறோம். எல்லாரும் இது மாதிரி நடந்ததுக்கு இது ஆனதுக்கு எல்லாருக்கும் வருத்தம் தான். மியூசிக் சபா ஆர்கனைசேஷன் மியூசிக் எல்லாருக்கும் வருத்தத்துக்கு பெரிய காரணம் தான். ஆனால் இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி சீசன் ரத்து செய்தால் என்ன முறையில நீங்க இவாளுக்கெல்லாம் உதவி செய்யறீங்கன்னு, நீங்க சும்மா இருக்கிறதுனால அது ஏதாவது உதவி செய்யறீங்களா? எல்லாத்தையும் நிறுத்த முடியாது இல்லையா?
ஆமா, ஏற்கனவே நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பீங்க.
இல்ல, ஏற்பாடு இருக்கட்டும். இது என்னன்னா, எவ்வளவு பேரு இதெல்லாம் இந்த மிருதங்கம், வயலின், அந்த அக்காம்பரிஸ் அண்ட் பெரிய இவங்க மியூசிஷியன்ஸ் இல்லாம எவ்வளோ மியூசிஷியன்ஸ் இது மேல இதை நம்பின்னு இருக்காங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க நிறுத்திட்டு என்ன விதத்துல இந்த ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? ஆனா நடத்தினா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க நாங்க மட்டும் இல்லை, நிறைய சபா மட்டும் இல்லை, மியூசிக் அகாடமி மட்டும் இல்லை, நிறைய இவங்களே ஆர்டிஸ்டே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. இப்பவே கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தங்களுக்கு இதுல வர பணத்தை ஃபுல்லா அப்படியே ரிலீஃப் கொடுத்துட்டு போறோம்னு ஆர்டிஸ்டே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 9 ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். எங்க சாலிடாரிட்டி இந்த விக்டிம்ஸ்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு, இந்த ஹோல் மார்கழி சீசனே டெடிக்கேட்டட் டு த விக்டிம்ஸ் தான் சொல்றோம் நாங்க சொல்லிட்டு, அது ஆனதுக்கு அப்புறம் யாரால அவங்க அவங்களால முடியுமோ, அவங்களோட நிலையை பொறுத்து, அவங்களோட தகுதியை பொறுத்து எவ்வளவு முடியுமோ ஹெல்ப் பண்ணலாம் தான் ஐடியா எல்லாருக்கும்.
ஆனா நிறுத்துறதுனால ஒரு பெரிய பலன் விளைய போறது இல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஆமா அது கரெக்ட். அதுல நிதி உதவியும் பின்னால செய்யக்கூடும் நீங்க அறிவிக்கிறீங்க.
ஆனா
அதே சமயத்துல இது ஒரு இப்போ ஒரு சிம்பாலிக்கா பார்த்தா இது வந்து இந்த மாதிரி ஒரு மழைக்காலத்துல வெள்ளத்துல அவங்களே வந்து
சேர்றது விழா மாதிரி யாரும் ஃபெஸ்டிவல் கொண்டாட போறது இல்ல. இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட ஒரு டெடிக்கேஷன் மாதிரி தான் வச்சுட்டு வர போறாங்க அவங்க எல்லாருமே.
இப்போ நீங்க சுருக்கமா சொல்ல போனா
இது உண்டு இருக்கு இல்லையா, எப்பவுமே இந்த மாதிரி இசையோ ஒரு ஆர்ட் மூலமா ஹீல் பண்ண முடியும்ன்ற எப்பவுமே சொல்வது உண்டு இல்லையா. அது அது மாதிரி ஏன்னா நம்ம எவ்வளவு மோச வெள்ளமோ மழையும் ஆயிடுத்து, அதை பத்தியே நினைச்சுன்னு நம்ம ஆயிடுத்து ஆயிடுத்துன்னு சொல்றதுக்கு பதில நம்ம எப்படி இப்ப ஈவன் அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட அவங்க லைஃப் நார்மலா வர வேண்டியது தான் இன்னும் கொஞ்ச நாள் இல்ல. அவள் அப்படியே வச்சுன்னு ஆயிடுத்து ஆயிடுத்துன்னு சொல்லி வச்சுட்டு இருக்க முடியாது.
கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க, அதாவது சபாக்கள் வந்து கச்சேரியை நடத்தும் ஆனா அதே சமயத்துல கச்சேரியின் மூலமாக கிடைக்கிற நிதியில ஓரளவுக்கு அவங்கவுங்க கலைஞர்களும் சரி சபாக்களும் சரி
எவ்வளவு முடியுமோ
அதை கொடுப்பாங்க
எங்க நம்பிக்கை.
ஆனா அது வந்து ஒரு நம்பிக்கையோட நிக்காம அது ஒரு நீங்க ஒரு
சில பேர் முடியும் சில பேர் முடியாது எல்லாருக்கும் தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது.
இல்ல நான் தனிப்பட்ட
அப்புறம் தான் தெரியும்.
இல்ல புரியுது.
ஆனதுக்கு அப்புறம் தான்
தனிப்பட்ட
எவ்வளவு ஆதரவு அவளுக்கே எவ்வளவு இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
புரியுது. ஆனா தனிப்பட்ட கலைஞர்களுக்கு அதுல சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனா சபாக்கள் வந்து உறுதியா நம்ம ஒரு வர்ற வருமானத்துல ஒரு போர்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கமிட் பண்ணலாம் இல்லையா.
இந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் எவ்வளவு வரும் வருமா வராத அதெல்லாம் சில பேருக்கு தெரியல. சோ அதனால சொன்ன இண்டிகேட் பண்ணாவே அது ஒரு பாசிட்டிவா சொல்ற மாதிரி தானே. உறுதி மாதிரி இதுல யாருக்கு உறுதி கொடுக்க போறோம் நாங்க? சரி நம்மளே நம்ம கான்சியன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாமே. எல்லாரோடையும் ஐடியா இவ்வளவுதான், அது நாங்க நம்ம நினைக்கிற மாதிரி போச்சுன்னா எல்லாருக்கும் பாசிட்டிவா பண்ண முடியும்.
சென்னை மியூசிக் அகாடமியின் தலைவர் என் முரளி. தமிழ்நாட்டில் பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்திருக்கிறது. ஆனால் நிவாரண நடவடிக்கைகளில் மெத்தனம் காணப்படுவதாக பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருவதாக எல்லாம் செய்திகள் வருகின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 2 நாட்களாக சென்னை நகரின் பல பகுதிகளில் மழை பெய்யாத நிலையில் நகரம் இயல்பு நிலைக்கு திரும்ப போராடி வருகிறது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதியன்று சென்னையை புரட்டி போட்ட வெள்ளத்தின் காரணமாக தற்போதும் அடையாறு கூவம் ஆறுகளை ஒட்டியுள்ள பகுதிகளும் தாம்பரம் முடிச்சூர் வடசென்னையின் பல பகுதிகளும் இன்னமும் பாதிப்பிலிருந்து மீளாமலேயே காட்சியளிக்கின்றன. வெள்ளநீர் வடிந்து 5 நாட்களுக்கு மேலான நிலையிலும் பல பகுதிகளில் மின் விநியோகம் சீரடையவில்லை. அந்த பகுதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரின் காரணமாகவே தற்போது அங்கு மின் இணைப்பு கொடுக்க முடியாத நிலை இருப்பதாக மின்வாரியத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நகரின் பல பகுதிகளில் அரசு அதிகாரிகளோ உள்ளாட்சி நிர்வாகிகளோ வரவில்லை என்ற கோபம் தென்படுகிறது.
இந்த சம்பவம் நடந்து 4 நாள் ஆகி போச்சு. இந்த குப்பையெல்லாம் தேங்கியிருக்கு. இந்த குப்பையினால் நோய் வருது. இந்த குப்பையினால் ரொம்ப பேர் கூட்டம் கூட்டமாக மருத்துவ முகாமில் பாந்தி பேதின்னு போய் பாதிக்கப்படுறாங்க. அவங்க யாருமே வந்து பார்க்கல. மருத்துவ நிதி உதவி இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இதில் எந்த கவுன்சிலரும் எந்த வட்டமும் இங்கே வரல. ஆனால் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒன்று எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க.
இங்கே பாருங்கள் குப்பை அப்படியே இருக்குது. சாப்பாடும் சரி, எங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணல, எதுவுமே கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இதுங்க சர்ச்சிலேருந்து இந்த மாதிரி வெளி பகுதியிலேருந்து மனித உள்ளவங்க அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டோ சாப்பாடோ இந்த பணக்காரங்க வந்து கொஞ்சம் துணி மணி கொடுத்துட்டு போகிறாங்க. கட்சிக்காரங்களோ மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் அரசாங்க ஊதியமே எங்களுக்கு எதுவுமே கிடைச்சதாவே இல்லவே இல்லை.
அரசு வந்து இங்கே இருக்கும் சாப்பாடோ மிச்சப்படி உணவோ தண்ணீரோ எதுவுமே கொடுக்கல. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பொது நிறுவனம் தொண்டு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க தான் வந்து சாப்பாடோ மிச்சப்படி தண்ணியோ எல்லாருமே நிறைய செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்க கவுன்சிலரும் சரி, இங்கே இருக்க எந்த கட்சிக்காரங்களும் எதுவுமே பண்ணலை. இங்கே இருக்க மக்களுக்கு எந்த வித உதவியும் பண்ணலன்னு வச்சுங்களேன், எதுவுமே பண்ணல. எல்லாம் ஒரு தொண்டு நிறுவனம் ஹாஸ்பிட்டலும் சரி, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஊசி கூட கொடுத்தானப்பில்ல. இங்கே தொண்டு நிறுவனம் தான் வந்து சேர்த்து பண்ண மருந்தோ எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க.
சாப்பாடாக தான் யாருமே எந்த உதவியும் இல்லை. நீங்கள் கண் எதிர்க்க பார்க்கலாம். அந்த குப்பையினாலோ இந்த கொசுகினாலோ வர்ற நோய்ங்க வந்துன்னு தான் இருக்குது. எந்த கவுன்சிலரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதே கிடையாது. நாங்களே போனால் இந்த சைடு அந்த இது நல்லதாக இருக்குது, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. யாருன்னா போயிட்டா கேட்டால் கூட இப்போ எங்கே போய் நாங்கள் அவங்களாம் போய் இது பண்ணுறது? ஓட்டு கேட்கறதோட அவங்க சரி தான். இங்கே பாருங்கள் குப்பை அப்படியே இருக்குது. சாப்பாடும் சரி, எங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணலாம், எதுவுமே கிடையாது.
மிகவும் பாதிக்கப்பட்ட சூளைப்பள்ளம் போன்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் குப்பைகள் அகற்றப்படாத காரணத்தால் சரும நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர்.
முதல் இந்த குப்பையை அகற்றணுங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டம். இங்கே உள்ள பெரியவங்களை எல்லாருக்காலையும் பாருங்க, சேத்து புண்ணு அப்படி இருக்கு. அதுக்கு மருந்து கூட இல்லை. இங்கே பால் விலை தண்ணி கிடைக்கல, மெயின் தண்ணி கிணறு கிடைக்கல. இவங்க எல்லாரும் அந்த தண்ணியில் நீந்தி தண்ணி வாங்கினது எவ்வளோ கஷ்டம்னா அவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த மூணாவது மாடியில் நின்று பாருங்கள், நீங்கள் அப்படியே தீவு மாதிரி இருந்தாங்க. இங்கே உள்ள எல்லா மக்களுமே யாருமே வரலங்க, அதை நான் நேராகவே சொல்வேன், யாருமே வர கிடையாது.
வெள்ள நீர் வீடுகளுக்குள் உட்புகுந்ததால் நாசமான பொருட்கள் அனைத்தும் சாலைகளில் கொட்டப்பட்டு வருவதால் சென்னை நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சாலைகள் எல்லாமே குப்பை மேடாக தற்போதும் காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தன்னார்வ தொண்டர்களும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். ஆனால் உதவிகளை அளிக்கச் செல்லும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சில பிரச்சனைகளையும் சந்தித்து வருகின்றன. பல இடங்களில் முதல்வரின் படத்துடன் உதவிகளை அளிக்கச் சொல்லி வற்புறுத்தல்கள் இருப்பதாகவும், வேறு சில இடங்களில் உள்ளூர் அரசியல்வாதிகள் தாங்கள்தான் அந்த உதவியை அளிப்போம் என கூறுவதாகவும், இம்மாதிரியான நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருக்கும் கேரன் வெல் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ராம் பிபிசியிடம் தெரிவித்தார்.
இப்போ அதிமுக எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இப்போ முதல்வருடைய படத்தை ஒட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு எல்லாருக்கும் வைக்க முடியும், அது உண்மைதான். அதே மாதிரி வந்து எந்த ஒரு அந்தந்த ஏரியால வந்து ஒரு கவுன்சில் அந்த ஏரியால வந்து முக்கிய புள்ளி அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னா அதிமுகன்னு சொல்லி கிடையாது, எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே தான் அவங்க வந்து அவங்கதான் செய்யணும் அப்படின்ற இதை வந்து ஒரு சான்ஸா பயன்படி இதை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இது நாங்க கொடுத்துக்கிறோம், நீங்க போங்க, இது எங்க நாங்க கொடுக்க, இதை நாங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத வேலை நீங்க போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பண்றாங்க. சில இடங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகிட்டுதான் இருக்கு. ஏற்கனவே நேற்று ஆச்சு, மேல தச்சினைக்கு கூட ஆச்சு.
இந்த வெள்ளத்தில் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து அரசு இதுவரை முழுமையான தகவல் எதையும் வெளியிடவில்லை. சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர்.
சென்னையிலிருந்து முரளி வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். சவுதி அரேபியாவில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு தண்டனைக்குள்ளாக இருக்கும் கல்லால் அடித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை பெண்ணை மீட்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் ஹர்ஷ டிசில்வா தெரிவித்திருக்கிறார். இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சவுதி அரேபியாவில் கல்லால் அடித்து கொலை செய்யும்படி தண்டனைக்குள்ளாகியிருக்கும் இலங்கை பெண்ணை மீட்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் ஹர்ஷ டிசில்வா தெரிவித்துள்ளார். இந்த பெண்ணை விடுவிக்கும் விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டினால் இந்த வழக்கை மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ரியாத் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தனது உரையில் கூறினார்.
மெம காந்தாவ ஹமுனா ஹிரகிதட்ட கிஹில்லா.
தண்டனைக்குள்ளான பெண்ணை சவுதியில் உள்ள எமது தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை சிறையில் சந்தித்து பேசியுள்ளார்கள். அது மட்டுமல்லாது இந்த பெண்ணை விடுதலை செய்யும் நோக்குடன் நாம் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை ரியாத் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தமது இந்த தீர்மானத்தை பிரதேச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது
என்று கூறிய அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா, தமது மேன்முறையீட்டை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்திருப்பதே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்பதற்கான சமீட்சை எனவும் கூறினார்.
விதேச அமாத்தியான்சிய சியலும வேதம் தரமின் நீத்தியாங்கே கெவியும் கரமின்.
இந்த பெண்ணின் விடுதலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்குமான செலவை வெளிவிவகார அமைச்சு பொறுப்பேற்றுள்ளது. எமது மேன்முறையீட்டை நீதிமன்றம் ஏற்றுள்ளமையே வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டிற்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். எனவே இவரை விடுவிப்பதற்கு அல்லது இவருக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை குறைப்பதற்கு முழு அளவில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம்
என்றார் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா. சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்த இந்த பெண் ஆணொருவருடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை கல்லால் அடித்து கொலை செய்யும்படி நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டதாக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்திருந்தது. எனினும் இந்த பெண் தான் பணிபுரிந்த வீட்டில் பல சித்திரவதிகளை எதிர்கொண்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் என அவரது கணவர் தெரிவித்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது. இதன் பின்னணியில் தண்டனைக்குள்ளான பெண்ணை விடுவிப்பதற்கான முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். கொழும்பில் அவாந்த் கார்டு ஆயுத கப்பல் விவகாரம் தொடர்பாக அந்த நிறுவன தலைவரை போலீசார் விசாரித்துள்ளனர். இது குறித்து கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிஷாங்க யாப்பா சேனாதிபதி இன்று கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார். ராஜித சீனரத்ன, சம்பிக்க ரணவக்க மற்றும் அர்ஜுன ரணதுங்க ஆகிய அமைச்சர்கள் வழங்கிய புகாரொன்றுக்கு அமையவே நிஷாங்க சேனாதிபதி அழைத்து விசாரிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட நிஷாங்க சேனாதிபதி சுமார் 3 மணித்தியாலங்கள் வரை விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். தங்களுக்கு லஞ்சம் கடிதம் பெற்றுக் கொடுத்ததாக எவன்கார்ட் தலைவர் சேனாதிபதி பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக ராஜித சேனாரத்ன உட்பட அமைச்சர்கள் போலீசாருக்கு வழங்கிய புகாரில் தெரிவித்துள்ளனர். எனவே இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க யாப்பா சேனாதிபதி. தான் ஊடகங்கள் மூலம் தெரிவித்த கருத்துகள் சகலதும் உண்மையானதென்று கூறிய சேனாதிபதி இது சம்பந்தமாக தான் விரிவாக போலீசாருக்கு தகவல்களை வழங்கியதாக தெரிவித்தார். அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் நடவடிக்கைகள் காரணமாக 6000 மேற்பட்டோர் தொழில்களை இழந்துள்ளனர். இதன் காரணமாக தொழில்களை இழந்த ஓய்வு பெற்ற படை அங்கத்தவர்கள் பாரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அமைச்சர் ராஜித சேனாரத்னவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்தார் எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க யாப்பா சேனாதிபதி. இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் புகார் ஒன்றை பதிவு செய்தார். இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, தனக்கு லஞ்சம் பெற்றுக் கொடுத்ததாக எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி ஊடகங்கள் மூலம் தெரிவித்துள்ளார். இது முற்றிலும் பொய்யானதென்று தெரிவித்த சரத் பொன்சேகா, இவ்வாறு லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்தால் தனக்கு எவன்கார்ட் நிறுவனத்தை விமர்சிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தார். எனவே நிசங்க சேனாதிபதி தனக்கெதிராக சுமத்தி வரும் பொய்க் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தான் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா.
கொழும்பிலிருந்து கேஸ் உதயகுமார். இலங்கையில் உள்ள அரச பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்காக இலவச சீருடை துணிகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டிலிருந்து சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர்களை வழங்குவதற்கு கல்வி அமைச்சகம் எடுத்த முடிவு குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் உள்ள அரச பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்காக அரசாங்கத்தினால் இலவச சீருடை துணிகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வருடத்திலிருந்து சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர்களை வழங்குவதற்கு கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு ஆசிரியர் சங்கம், பள்ளி அதிபர்கள் மற்றும் பெற்றோர் என பலர் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதுவரை காலமும் பள்ளி அதிபர்களூடாக மாணவ மாணவிகளுக்கான சீருடை துணிகள் வருடந்தோறும் நேரடியாக கையளிக்கப்பட்டு வந்த நிலையில் சீருடை துணி விநியோகத்தின் போது ஏற்படுவதாக கூறப்படும் மோசடி மற்றும் துஷ்பிரயோகங்களை தவிர்ப்பதற்காக வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தை புதிய அரசாங்கம் அண்மையில் அறிமுகப்படுத்தியது. பணத்தை சேமிப்பதாக கூறிக்கொண்டு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் பெற்றோருக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் பெரும் பிரச்சனையாக இருப்பதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் பிபிசியிடம் தெரிவித்தார்.
சீருடைக்கு பதிலாக வவுச்சர்கள் கொடுக்கப்படுவதன் மூலம் பள்ளி அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவ மாணவிகள் என்று அனைவரையும் பெரும் பிரச்சினைக்குள் தள்ளியிருக்கிறார்கள். இந்த வவுச்சரை பெறுவதற்காக பெற்றோர் தமது வேலைகளை விட்டுவிட்டு பள்ளிக்கு வர வேண்டியிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் பணியை நிறுத்திவிட்டு வவுச்சர்களை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பலவற்றை நிரப்ப வேண்டியிருக்கிறது. எனவே இது முழுமையாக தவறானதொரு திட்டம்
என்று கூறிய ஜோசப் ஸ்டாலின், சீருடை துணி விநியோகத்தில் நடைபெறும் மோசடிகளை தவிர்ப்பதற்கு வவுச்சரை விநியோகம் செய்வது சரியான தீர்வு அல்ல எனவும் தெரிவித்தார்.
சீருடைக்கான டெண்டர் கோரும்போது குளறுபடிகள் இருக்குமாயின் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அமைச்சகத்தின் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றாமல் மாணவர், பெற்றோர், ஆசிரியர்களுக்கு இடையூறான திட்டங்களை அறிமுகப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வவுச்சர் விநியோக நடைமுறையை ரத்து செய்யும்படி நாங்கள் ஜனாதிபதியிடமும் கோரியிருக்கிறோம்
என்றார் அகில இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின். இதனிடையே பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியில் ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வி மீது கவனம் செலுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் மேலதிக பணியாக வவுச்சர்களுக்கு கையெழுத்திடுதல் உள்ளிட்ட பல வேலைகள் இந்த புதிய திட்டத்தின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் பராக்கிரம வீரசிங்க தெரிவித்தார்.
முன்பு சீருடை விநியோகம் செய்யப்படும் போது எங்களுக்கு வழங்கப்படும் சீருடை துணிகள் வகுப்பு ஆசிரியர் ஊடாக மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய திட்டத்தின்படி பெற்றோர் வவுச்சரை எடுத்துச் சென்று பரிந்துரை செய்யப்பட்ட சில கடைகளில் சீருடை துணியை வாங்க வேண்டும். கடைகளில் கொடுக்கப்படும் பற்றுச்சீட்டை மீண்டும் பள்ளி அதிபரிடம் கொண்டு வந்து கையளிக்க வேண்டும். இதில் ஆசிரியர்களாகிய நாங்கள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்கிறோம். எனவே இந்த புதிய திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதோடு இதை ரத்து செய்யும்படியும் கல்வி அமைச்சை கோருகிறோம்
என்றார் பராக்கிரம வீரசிங்க. அத்தோடு ₹700 அல்லது ₹800 மதிப்புடைய இந்த வவுச்சரை பெற்றுக் கொள்வதற்காக நாளாந்தம் ₹1000 வருமானம் தரும் தொழிலை விட்டுவிட்டு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக பெற்றோரில் சிலரும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வவுச்சர்களை பகிர்ந்தளிப்பதற்கு இடையூறாக இருக்கும் அதிபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
சார்ல்ஸ் பீட்டர் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் அதிர்வலைகள் மூலமாக பேசுவதை உணர்ந்து கொள்ளும் வகையில் முன்மாதிரி மேற்சட்டை ஒன்றை ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். இது செவிப்புலனற்றோர் நாம் பேசுவதையும் புறச்சூழலை உணர்ந்து கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு தகவல்.
உடலில் அணிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள மேற்சட்டையில் அதிர்வினை ஏற்படுத்தும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை ஊடாக உடம்பில் ஏற்படுத்தப்படும் அதிர்வுகள் மூளைக்கு கடத்தப்படுவதன் மூலமாக செவிப்புலனற்ற ஒருவரால் அந்த தொடர்பாடலை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த சவால் மிக்க கண்டுபிடிப்பை டெக்சாஸில் உள்ள பெய்லர் மருத்துவக் கல்லூரியின் ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர்.
We're interested in how the brain constructs reality because your brain doesn't actually see any of this. All it ever sees are signals inside of the
புறச்சூழலை மூளை பார்ப்பதில்லை. மாறாக அவை மண்டையோட்டிற்குள் உள்ள சமிஞ்ஞைகளையே கிரகித்துக் கொள்கின்றன. அதற்கு ஏற்றாற்போல பிரதிபலிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. மூளை புலன்களூடாகவே அவற்றை பெற்றுக் கொள்கின்றன. அல்லது இவை மூளைக்கு தகவலை எடுத்துச் செல்லும் வழிமுறைகள் என்று சொல்லலாம். ஆகவே இந்த வழிமுறைகளூடாக மாத்திரமே மூளைக்கு தகவலை எடுத்துச் செல்ல முடியும் என்பதில்லை.
மூளைக்கு தகவலை வழங்கும் புலன் ஒன்று செயற்படவில்லை என்றாலும் வேறொரு வழி மூலமாக அந்த தகவலை மூளைக்கு எடுத்துச் செல்லும் மாற்று வழிகள் பற்றிய இந்த யோசனை சென்சரி சப்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இந்த முறைமை மூலமாக செவிப்புலன் அற்றோருக்கு அவர்களது மூளை ஒலி அலைகளை எவ்வாறு விளங்கிக் கொள்ளும் என்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த வைப்ரேட்டிங் வெஸ்ட். இந்த மேலங்கியில் சிறிய செல்போன் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது சாதாரணமாக தொலைபேசி அழைப்பை பெற்றுக்கொள்வது போன்ற செயற்பாடே ஆகும். பியானோவில் வெவ்வேறு கோடுகள் பயன்படுத்தப்படுவது போன்ற அமைப்பிலேயே மேற்சட்டையில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரங்களும் செயற்படும். இது வெற்றிகரமாக பரீட்சிக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்துபவர் கட்டாயமாக சில பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கும் ஆய்வாளர்கள், 10 ஆண்டுகளில் இது செவிப்புலன் அற்றோர்களால் பொதுவாக பாவிக்கப்படும் ஒரு சாதனமாக மாறிவிடும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். விலையும் மலிவானது.
அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, விவசாயத்தில் ஆன்டிபயோட்டிக் பாவிக்கப்படுகின்றமை மனித சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளதால் விவசாயிகள் விளைச்சலை பெருக்கும் நோக்கில் பாவிக்கும் ஆன்டிபயோட்டிக்கின் அளவை பெருமளவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அது குறித்த தகவல். ஆன்டிபயோட்டிக் மிதமிஞ்சிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றவை காரணமாக சில தொற்றுக்களை குணப்படுத்தவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. உலகெங்கும் பரவலாக மனித சுகாதாரத்திற்காக பாவிக்கப்படும் மொத்த ஆன்டிபயோட்டிக்குகளில் 50 வீதத்திற்கும் அதிகமானவை பண்ணைகளில் விளைச்சலை அதிகரிப்பதற்காக மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. கால்நடைகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக சீனாவில் பண்ணைகளில் மிதமிஞ்சிய அளவில் ஆன்டிபயோட்டிக் பாவிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தனர்.
There is a constant arms race going on between doctors and the bacteria they're trying to kill. A superbug is one that's got extra defense.
இதுவரை நாம் கண்டுபிடித்துள்ள ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு மருந்துகள் எதற்கும் கட்டுப்படாத ஒரு புதிய வகை பாக்டீரியா கிருமியை மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த கிருமி சீனாவில் மனிதர்களிடத்திலும் பண்ணை விலங்குகளிடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலிஸ்டின் என்ற நோய் எதிர்ப்பு மருந்திற்கு கொஞ்சமும் கட்டுப்படாத தன்மை இந்த புதிய கிருமியிடத்தில் காணப்படுகிறது. வேறெந்த மருந்தும் வேலை செய்யாத போது கடைசி கட்ட மருந்தாக பயன்படுத்தப்படும் ஆன்டிபயோட்டிக் கொலிஸ்டின் ஆகும். பண்ணை மிருகங்களிடத்தில் அதிகமாக இந்த மருந்தை பயன்படுத்தியதுதான் வீரியம் மிக்க புதிய பாக்டீரியா உருவாக காரணம் என்று ஆய்வாளர்கள்
கருதுகின்றனர்.
மருந்துக்கு கட்டுப்படாத நோய் கிருமிகள் காரணமாக தற்போதே உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 7 லட்சம் பேர் வரை உயிரிழக்கிறார்கள். தவறான முறையில் நோய் எதிர்ப்பு மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதும் இதற்கு ஒரு காரணம். நடவடிக்கை எடுக்காமல் போனால் 2050 வாக்கில் இந்த எண்ணிக்கை 1 கோடியாக கூட அதிகரிக்கலாம்.
மருத்துவமனையில் நோயாளர்களிடம் இந்த பாக்டீரியா கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே பண்ணைகளில் மிருகங்களில் உருவாகியுள்ளதாக ஆய்வாளர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆன்டிபயோட்டிக்குகள் பண்ணைகளில் கால்நடைகளிடையே ஏற்பட்டுள்ள தொற்றுக்களை குணப்படுத்துவதற்காக பாவித்தாலும் அநேக சந்தர்ப்பங்களில் ஆரோக்கியமாக உள்ள கால்நடைகளில் கிருமி தொற்று
ஏற்படாமல் அல்லது அவற்றின் எடையை அதிகரிக்க செய்வதை நோக்காக கொண்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த 15 ஆண்டுகளில் உலகில் ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு 70% அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.